ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في القران الكريم قد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحه விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் ஸும்ம அல்ஹம்துலில்லாஹ். சையிதுல் கௌனைன், சையிபுல் ஹரமைன், ஹபீபுல் உமரைன், தாஜுல் மதீனா, முஹம்மது முஸ்தபா, அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு தாலா எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கிறானோ அவைகள் எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு விலக்கி இருக்கிறானோ அவைகளில் இருந்து விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஜும்ஆவினுடைய கடமை என்பது ஷரியாவில் மிக முக்கியமான ஒரு கடமை. அன்று சஹாபாக்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுதுபாவை கேட்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுல் நபவியிலே ஒன்று சேர்ந்தார்கள். கடுமையான சூடான நேரம், கடுமையான சூடான நேரம், மதீனமா நகரம் கடுமையான சூடான பிரதேசம். சஹாபாக்கள் நபியினுடைய ஹுதுபாவை கேட்பதற்காக வேண்டி அன்று மஸ்ஜிது நபவியிலே ஒன்று சேர்ந்தார்கள். கஷ்டப்பட்டு வருவாங்க சஹாபாக்கள் நபியினுடைய ஹுதுபாவை கேட்பதற்காக வேண்டி. வேர்வைகள் வீசும், எனவேதான் ஜும்மாவுடைய தினத்தில் குளிப்பும் சுண்ணத்தாக்கப்பட்டு. ஆனாலும் நபியினுடைய ஹுதுபாவை கேட்டு அமல் செய்யக்கூடியவர்களா இருந்தார்கள். அல்லாஹ் உலகத்தின் ஆட்சியாளர்களா அல்லாஹ் மாற்றினார். எனவே பேசக்கூடிய கேட்கக்கூடிய விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, நமது மார்க்கம் ஒரு அழகான மார்க்கம், வெறுமனே இபாதத்தை மாத்திரம் பேசிய ஒரு மார்க்கம் கிடையாது. இபாதத்தை மாத்திரம் பேசிய ஒரு மார்க்கம் கிடையாது. மனித உரிமையை இஸ்லாம் பேசியிருக்குது. மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை இஸ்லாம் பேசியிருக்குது. ஒரு மனிதனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிமோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு அஹ்லாக்காக நடக்க வேண்டும், ஒரு காபிரோடு எப்படி நடக்க வேண்டும், ஒரு மிருகத்தோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ அஅலல் ஜன்னா. நான் நபியாங்க சொல்றாங்க, நான் சொர்க்கத்தில மிக உயர்ந்த அந்தஸ்தில இருக்கக்கூடிய ஒரு மாளிகையை நான் பெற்று தருகிறேன். யாருக்கு தெரியுமா? யாரிடத்தில் அழகான குணம் இருக்குதோ அவருக்கா. சொர்க்கத்தில அதுவும் மிக உயர்ந்த ஒரு இடத்துல ஒரு மாளிகையை பெற்று தருவதற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, நபியிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க கேட்போமே, ஒருவர் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்கிறார், உலகத்தில் மாடா மாளிகையை கட்டியிருக்கிறார், நாங்க கேட்போம் நீங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க என்று சொல்லி, என்ன வியாபாரம் செஞ்சு இந்த இடத்துக்கு வந்தீங்க? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மக்கள் பல நன்மைகளை செய்வாங்க,
சொல்லுவாங்க, இபாத செய்வாங்க, ஹஜ் செய்வாங்க, நோம்பு பிடிப்பாங்க, ஜகாத் கொடுப்பாங்க. ஆனால் எந்த அமலை கொண்டு அதிகமாக சொர்க்கத்துக்கு போவாங்க, எந்த அமல் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஸ்னுல் குலுக், நற்குணம் என்றாங்க. நற்குணத்தின் மூலமாக தான் அதிகமான மக்கள் சுவனத்துக்கு நுழைவார்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கப்படுத்தினார்கள். இன்னும் சொன்னார்கள், எனக்கு மிக விருப்பமான அடியார், எனக்கு மிக விருப்பமானவர், நாளை கயாமத்துடைய நாளையில் எனக்கு பக்கத்தில் இருப்பவர் நற்குணம் உள்ளவர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கப்படுத்தினார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மீசான் தராசிலே நற்குணத்தை விட பாரமானது வேற எந்த ஒரு அமலும் கிடையாது என்ற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரிகளே, இந்த நற்குணத்தை எமது வாழ்க்கையில் நாங்கள் எடுக்க வேண்டும். உலமாக்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உலமாக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். தாய்க்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டும். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை மனைவிக்கு கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு அறிவாளி தான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், மிகப்பெரிய ஒரு அறிவாளி. இன்றும் உலமாக்கள் கூறுகிறார்கள், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விரிவுரை சொன்ன உலமாக்களில் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவங்க. அவங்களுக்கு இருந்த இன்னொரு சிறப்பு தான், ராயல் ஃபேமிலியில இருந்தாங்க, நபியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இப்னு அப்பாஸ். ஒரு தடவை ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவங்க ஒட்டகத்துல வாராங்க. ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவங்க இப்னு அப்பாஸ போல ஒரு ராயல் ஃபேமிலி அல்ல. இப்னு அப்பாஸ் ராயல் ஃபேமிலி, நபியினுடைய குடும்பம். ஜெயித் இப்னு சாபித் நபியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் இல்ம சுமந்திருந்தார், ஒரு ஆலிமாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவங்க, ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவங்க வந்த அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கை நான் கயிற பிடிக்கிறார்கள். ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு சொல்றாங்க, ஓஹோ, நீங்க நபியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், நீங்க ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர், நீங்க ஒரு ஆலிம் அல்லவா? ஏன் நான் வந்த ஒட்டகத்தினுடைய மூக்கணாங் கயிற கீழ் இருந்து பிடிச்சி எனக்கு ரெஸ்பெக்ட் செய்றீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாகனா அன்ஃஅல பில் ஹாகதா உமிர்னா அன்ஃஅல பில் உலமா ஹாகதா உமிர்னா அன்ஃஅல பில் உலமா. உலமாக்களுக்கு இப்படித்தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்று நாங்க ஏவப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. யாரு? இப்னு அப்பாஸ். ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம், நபியினுடைய அஹ்லாக், மக்களை மதித்தார்கள், அன்சாரிகளை மதித்தார்கள். சொன்னார்கள், அன்சாரிகளை நேசம் வைப்பது ஈமானுடைய அடையாளம் என்றார்கள். ஷாம் வாசிகளை மதித்தார்கள், ஷாம் தேசம், ஷாம் தேசத்துக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். லியன்ன மலாயிக்கத் ரஹ்மா பாசிதத்துல் அஜ்னஹதஹா, ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை விரித்திருக்கிறார்கள் ஷாம் தேசத்தின் மீது என்று சொல்லி ஷாம் தேசத்தை மதித்தார்கள். யமன் வாசிகள் வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, அதாக்கும் அஹ்லுல் யமன், யமன் வாசிகள் உங்களிடத்துல வந்திருக்கிறார்கள், அவங்க எப்படியாப்பட்ட ஆட்கள் தெரியுமா? ஹும் அரக்கு அஃதன், மிருதுவான உள்ளம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் யமன் வாசிகள். மிருதுவான சுபாவம் உள்ளவங்க, அழகான குணமுடையவங்க. சொன்னார்கள், அல் ஈமானு யமானின் வல் ஹிக்மத்து யமானியா, ஈமான் அது யமன் தேசத்துல தான் இருக்குது, ஞானம் அது யமன் தேசத்துல தான் இருக்கிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கப்படுத்தினார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். அஹ்லாக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். பிலாலுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை பிலாலுக்கு கொடுத்தார்கள். போய் கண்ணியமான சகோதரிகளே, ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை போய் பாருங்க. சுபஹானல்லாஹ், பல கருப்பின மக்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். நைஜீரியா, மொரோக்கோ, கண்ணியமான சகோதரிகளே, அல்ஜீரியா, தூனிஸ், மாலி, ஸ்பெயின், இப்படி அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்க ஹஜ்ஜுக்கு போனாலும் கருப்பின மக்கள் வருகிறார்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி. ஏன் இஸ்லாம் அவ்வளவு தூரம் போய்விட்டதேன்? அஹ்லாக்கின் காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த கண்ணியம், அல்லாஹ் இஸ்லாத்தை அவ்வளவு தூரம் வரைக்கும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தான். எப்போது முஸ்லிம்கள் அஹ்லாக்கை விட்டார்களோ பல சோதனைகளுக்கு உள்ளானார்கள். ஹிஜ்ரி 600 இருந்து ஹிஜ்ரி 700 நூற்றாண்டு வரைக்கும் உள்ள காலம் இக்கிதே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சோதனை வந்த காலம். தாத்தாரிகளின் அட்டூழியம் நடந்த காலம் ஹிஜ்ரி 600 600 700 வரைக்கும் உள்ள காலம். இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லா அலிஹி அவர்கள் அல் காமில் ஃபி தாரிஹ் என்ற அவருடைய கிதாபிலே எழுதுகிறார்கள், தாத்தாரிகள் செஞ்ச அநியாயம், முஸ்லிம் உலகத்துக்கு செஞ்ச அநியாயத்தை நான் இதை எழுதுறதா இல்லையா, எழுதுவேனா இல்லையா என்று நான் விட்டேன், பல வருஷம் யோசித்தேன். இத கடைசிக்கு சொல்றாங்க, நான் ஏனைய வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு படிப்பினை ஆகட்டும் என்று சொல்லி எழுதுகிறேன் என்று சொல்லி அந்த வரலாற்றை அவர் எழுதுகிறார் அல் காமில் ஃபி தாரிஹ் என்ற கிதாபில். கண்ணியமான சகோதரிகளே, தாத்தாரிகள் என்று சொல்லக்கூடிய மங்கோலியாவை சேர்ந்த மக்கள் முஸ்லிம் உலகத்தை அழிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். அவர்கள் புகுந்தார்கள் புகாரா என்ற ஊருக்கு. புகாரா என்று சொல்றது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலிஹி அவங்க பிறந்த மண். கண்ணியமான சகோதரிகளே, அவங்க வந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த மக்கள் 2 கோஷ்டியாக பிரிஞ்சாங்க. அங்கிருந்த உலமாக்கள் நல்லவர்கள் சொன்னாங்க, நாம் இந்த மங்கோலியர்கள் இந்த தத்தாரிகளுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்வோம் என்றார்கள். ஏனைய மக்கள் சொன்னார்கள், இல்ல எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது, எங்கட சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி முஸ்லிம்கள் அந்த புகாராவிலே 2 கூட்டமாக பிரிந்தார்கள். யாரெல்லாம் நாங்கள் யுத்தம் செய்வோம் என்று சொன்னார்களோ அந்த நகரத்துக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய கோட்டையில் போய் பாதுகாப்பு தேடிக்கொண்டார்கள். ஏனைய மக்கள் அந்த ஊருக்கு வரக்கூடிய கதவை திறந்தார்கள் தாத்தாரிகளுக்காக. அவர்கள் வந்தார்கள், வந்து கோட்டைகளில் இருக்கக்கூடிய அந்த உலமாக்களையும் அந்த முஜாஹிதுகளையும் அவர்கள் இருந்த அந்த கோட்டையை அடித்தார்கள். இருந்த முஸ்லிம்களை உதவி செய்தார்கள் உடைப்பதற்கு. அத்துணை முஸ்லிம்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரிகளே, அவர்களுக்கு கதவை திறந்து கொடுத்த அந்த மக்கள் இருக்கிறாங்களே அவங்களையும் கொலை செய்தார்கள். அங்கே நடந்த ஒரு அநியாயம்தான், மரு என்ற ஊரிலே 700,000 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 700,000 முஸ்லிம்கள். ஒரு முஸ்லிம் ஒரு அரசனை, ஒரு கிங்கை பிடித்து அவர்கள் அவர்களுடைய அந்த கிங்கினுடைய ஒவ்வொரு உறுப்பாக வெட்டினார்கள். வெட்டி சொன்னார்கள், இதை நீங்களே சாப்பிடுங்க என்று. அவருடைய உறுப்பை அவருக்கு சாப்பிடும்படி அவரை பலாத்காரம் செய்யப்பட்டு அவர் சாப்பிட்டார். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அதுக்கு பின்னால் அவர்கள், கண்ணியமான சகோதரிகளே, எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு சோதனை என்றா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் முஸ்லிம்கள் பூனைகளை சாப்பிடுவதற்கு ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அக்பர். பூனைகளை சாப்பிட்டும் அவர்களுக்கு சாப்பாடு போதாது என்ற ஒரு காலம் வந்துச்சு. வல்கிலாப் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், நாய்களை சாப்பிட்டார்கள். முஸ்லிம் சமுதாயம் நாய்களை சாப்பிட்டார்கள். நாய் பட்டால் 7 தடவை கழுக வேண்டும் என்று சொன்னக்கூடிய இஸ்லாம். கண்ணியமான சகோதரிகளே, முஸ்லிம்களுக்கு சாப்பிடுறது கொண்டுமே இல்ல, நாய்களை சாப்பிட்டார்கள். இன்னும் எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், அதற்கு அங்கல எலிகளையும் சாப்பிடுவதற்கு முஸ்லிம்கள் ஆரம்பித்தார்கள். சாப்பிடுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பின்னால் அந்த தாத்தாரிகள் போகிறார்கள் பக்தாதை தாக்குவதற்காக வேண்டி. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, பக்தாதை தாக்குவதற்காக வேண்டி போன சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்த முஸ்தாசிம் பில்லான் சொல்லக்கூடிய அரசன் அப்படியே சரணடைஞ்சு அப்படி ஒரு இழிவானவராக போய் அந்த தாத்தாரிகளின் தலைவனுக்கு போய் நாங்கள் அவங்களோட யுத்தம் செய்ய மாட்டோம் என்று சரணடைகிறார். அவருடைய இரு குழந்தைகள் அவருடைய கண்ணுக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டுச்சு. 40 நாட்கள் இருந்தார்கள் பகதாதிலே. 10 லட்சம் 1 மில்லியன் முஸ்லீம்களை கொலை செய்தார்கள். 1 மில்லியன் கண்ணியமான சகோதரிகளே, 30 லட்சம் முஸ்லீம்கள் அந்த காலத்தில் பகதாதில் இருந்தார்கள். 10 லட்சம் முஸ்லீம்களை கொலை செய்தார்கள். கொலை செய்துவிட்டு பார்த்தார்கள், யாரும் ஜனாதாக்கள் அடக்கம் செய்யறதுக்கும் யாரும் வாராங்க இல்லை, எல்லாருமே ஓலி ஓடி ஒளிஞ்சி இருந்தாங்க. அந்த தாத்தாரிகளின் தலைவன் ஒரு ஏலான் செஞ்சான், இதுக்கு பின்னால நாங்க யாரையும் கொலை செய்ய மாட்டோம், வந்து ஜனாதாக்கள் அடக்குங்க என்று சொல்லி சொன்னாங்க. ஏன், வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், பகதாதுல 10 லட்சம் முஸ்லீம்களை கொலை செஞ்சிட்டு ஏன் பகதாது விட்டு போன காரணம் என்னன்னா, அவங்க பயந்தாங்களாம் அந்த நோய்கள் பரவும், எனவே அந்த நோய்கள்ல நாங்க மாட்டிக்கொள்வோம் என்று சொல்லி பயந்து தாத்தார்கள் போய்விட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்களில் ஒரு ஆசிரியர் எழுதுகிறார், தானு தத்தார் யுசிபுஹுத்தாவுன், எந்த முஸ்லீம்கள் அந்த தாத்தாரிகளுடைய தாக்குதலில் இருந்து தப்பினார்களோ, தப்பின முஸ்லீம்கள் தாவுன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோய்க்கு உள்ளானார்கள். அங்கே பரவி நோய்க்கு கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஏன் இவ்வளவு பெரிய சோதனை முஸ்லிம் உலகத்துக்கு வந்துச்சு? ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை முஸ்லிம் உலகம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு? அவங்களோட வியாபார ஒரு கோஸ்தி வருகிறார் முஸ்லிம் பிரதேசத்துக்கு வியாபாரம் செய்வதற்காக. அங்கே பிரதேசத்தில் இருந்த முஸ்லிம் கவர்னர் அந்த வியாபாரிகள் அத்துணை பேர்களையும் கொலை செய்துவிட்டு அவர்களுடைய பொருட்களை அபகரித்துக் கொள்கிறார். இப்போதுதான் அவர்கள் யோசிக்கிறார், முஸ்லிம் பிரதேசங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கண்ணியமான சகோதரிகளை தாக்குதல் நடத்தினார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், தஜ்ஜாலினுடைய ஃபித்னா கூட இப்படி இருக்காது, ஏன்னா தஜ்ஜால் அவனை ஏற்றுக்கொண்ட மக்களை அவன் விடுவான், அவனுக்கு மாறு செய்த மக்களுக்கு தான் அநியாயம் செய்வான். இவங்க அவனுக்கு அவனை ஏற்றுக்கொண்டவங்க அவங்களுக்கு யாரையும் விட்டு வைக்கல, முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் கொலை செய்த ஒரு சம்பவம். கண்ணியமான சகோதரிகளே, முஸ்லிம்கள் அஹ்லாக்கை விட்டார்கள், வந்த வியாபாரிகளோட நன்றாக நடந்து கொள்ளல. எனவே முஸ்லிம் உலகம் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளானார்கள். கண்ணியமான சகோதரிகளே, எப்போது நாங்கள் எங்கள் அஹ்லாக்கை விடுவோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சில சோதனைகளுக்கு நாங்கள் ஆளாகுவோம். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அவங்களோட காலத்தில் அவர் ஒரு சந்தையில் போய்கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், மன் ரஹானி ஃபலா யஸ்லிமன் அஹதா, யார் என்ன பார்க்கிறாரோ என்ன கண்டா என்ன கண்டா அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய போவானம். ஜஹபி ரஹ்மத்துல்லா அலி போய் கேட்கிறாங்க, உன் நிலைமை என்னன்னு சொல்லி அந்த மனிதர் சொல்கிறார், ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு மனிதர், ஒரு ஏழை மனிதர் ஒரு மீன் பிடிச்சு கொண்டு வந்தாரு ஆற்றிலிருந்து, மீன் பிடிச்சு கொண்டு வந்தாரு, எனக்கு ஒரு ஒரு பலம் இருந்துச்சு அந்த காலத்துல, அந்த மீனை நான் அப்படியே பறித்து விட்டேன். அந்த சகோதரர் சொன்னாரு, நான் எனது குடும்பத்துக்கு எனது குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது உணவு, நீ இப்படி செய்யாதே. இவர் சொல்லுகிறார், நான் அது நான் பொருட்படுத்தலேன், எனக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு அந்த ஊர்ல, எனவே நான் அப்படியே பறிச்சு சென்ற அந்த மீனை நான் அப்படியே எனது வீட்டுக்காக எடுத்துக்கொண்டு வந்தேன். வலியில் வரும்போது அந்த மீன் எனது பெருவரல அப்படியே அப்படியே கடிச்சிச்சு. அப்படியே வந்தாரு வீட்டுக்கு, வந்தாரு வீட்டுக்கு வந்து இரவு ஃபுல்லா அந்த வருத்தம். காலையில ஒரு டாக்டர்கிட்ட போய், அந்த காலத்துல இருந்த ஒரு வைத்தியத்தை போய் காட்டுகிறார், இவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறார், உங்களோட பெரு விரலை வெட்ட வேண்டும் என்று சொல்லி. கொஞ்சம் காலம் கழியுது, அதற்கு பின்னால வருத்தம் கூடுது. மறுபடியும் டாக்டர் சொல்கிறார், உங்களோட இந்த கரண்டை கையால் இந்த இந்த பகுதியால் வெட்ட வேண்டும் என்று சொல்லி. மறுபடியும் கொஞ்சம் காலம் போகுது, கண்ணியமான சகோதரிகளே, முட்டு கையால் இந்த முழங்கையால் வெட்டப்பட்டுச்சு, அதற்கு பின்னால் முழு புல் கை அப்படியே வெட்டப்பட்டுச்சு. ஒரு மனிதர் பார்க்கிறார், உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களோட ஒவ்வொரு உறுப்பால் வெட்டப்பட்டு கொண்டே போகுது, உங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி அந்த மனிதர் சொல்கிறார், இல்ல நான் ஒரு மனிதருக்கு ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டேன், அவர் பிடித்து கொண்டு வந்த அந்த மீனை நான் பறிச்சேன், அந்த மீன் தான் கடிச்சிச்சு, அதிலிருந்துதான் இந்த நோய் ஆரம்பிச்சிச்சு. அந்த மனிதர் சொல்கிறார், உங்களோட ஒவ்வொரு உறுப்புகளாக வெட்டப்பட்டு கொண்டே போவது உங்களோட நோய்க்குரிய சிஃபா என்னன்னா, நீங்க யாரு கனியாம் செஞ்சீங்களோ அவட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லி அப்படியே போகிறார். அவரை தேடுகிறார், அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறார், அவட கால போய் விழுகிறார். அவர் பார்க்கிறார், ஒரு மீன் தான், இதுக்கு இவ்வளவு பெரிய மன்னிப்பு எல்லாம் அவசியம் இல்லை சொல்கிறார். அதற்கு பின்னால்தான் ஏன் ஒரு கை வெட்டப்பட்டுச்சு என்று சொல்லி இந்த கை வெட்டப்பட்ட மனிதர் அந்த மனிதர்கிட்ட கேட்கிறார், நான் உங்களுக்கு இருந்து அந்த மீனை பறித்த சந்தர்ப்பத்துல நீங்க ஏதாவது ஒரு பதுவாவை செஞ்சிட்டீங்களான்னு கேட்கிறார். அந்த மனிதர் கூறுகிறார், நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், யா அல்லாஹ், எனது குழந்தைகளுக்கு போக வேண்டியது உணவு யா அல்லாஹ், இன்று இவர் என்னின் மீது சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார், நான் அவருக்கு முன்னால் பலகீனமானவராக இருக்கிறேன், அவர் மீது சக்தி உள்ளவராக இருக்கிறார், ஆனால் அவருக்கு மேல சக்தி உள்ளவன் நீ அல்லாஹ், ஓண்ட சக்தியை நீ அவர்ல காட்டிடு என்று சொல்லி ஒரு பதுவாவை செஞ்சன். அந்த பதுவாவுடைய பிரதிபலன் தான் அதிபனு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க கூஃபாவில் கவர்னராக இருக்கும் போது ஒரு மனிதர் சாத் ரலியல்லாஹு அவங்கள பத்தி குறை சொன்னாங்க. சொன்னாங்க, இவர் யுத்தங்களுக்கு போக மாட்டார், தீர்ப்பு செய்யும் போது நீதமாக தீர்ப்பு செய்ய மாட்டார், சரிசமனாக பங்கு பிரிக்க மாட்டார் என்று சொல்லி குறை சொன்னார். அவங்க ஒரு பதுவாக செஞ்சாங்க, இவருடைய ஆயுளை நீ கூட்டிறியா அல்லாஹ், தள்ளாடக்கூடிய வயது வரைக்கும் அவரை வாழ வச்சிரியா அல்லாஹ், அவருடைய ரெண்டு கண்ணுக்கும் மத்தியில் நீ வறுமையை சாட்டிறியா அல்லாஹ், பித்னாக்களுக்கு நீ உள்ளாக்கிடியா அல்லாஹ். பின்னால வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு தள்ளாடக்கூடிய வயதை கொடுத்தன்டா, அவருடைய கண் புருவமெல்லாம் அப்படியே வடிஞ்சி, அப்படியே ஒவ்வொரு தூணா பிடிச்சு பிடிச்சு கண் பார்வை இல்ல சொல்லி கொண்டு போகிறார். விக்ரு செய்வதை போல சாதினுடைய பதுவா எனக்கு பட்டி விட்டது என்று சொல்லி அந்த தள்ளாடக்கூடிய வயதுல ரோட்ல போகக்கூடிய பெண்களை இவர் ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி கிண்டல் பண்ணுவார். அது சாதினுடைய பதுவா. கண்ணியமான சகோதரிகளே, எப்போது எங்களுடைய அஹ்லாக்கை நாங்க காட்டாமல் எங்களுடைய அகங்காரங்களை நாங்க காட்டுவோமோ நாங்க சில பதுவாக்களுக்கும் நாங்கள் ஆளாகுவோம். எனவே அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரஹ்மானே, பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை தராதயா அல்லாஹ். அல்லாஹ் அஹ்லாக்கை தந்திரியா அல்லாஹ், நபியினுடைய குணத்தை தந்திரியா அல்லாஹ், அநியாயக்காரர்களை ஆக்கிறாதயா அல்லாஹ், முஸ்லீம் உலகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ், இலங்கையில முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், முஸ்லீம் வசதியானவர்கள சொத்துக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், கடைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், அண்மை காலமாக கொஞ்சம் கொஞ்சம் தாக்குதல்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன அல்லாஹ், முஸ்லீம்களுடைய சொத்துக்களை நீ தான் பாதுகாக்கணும் ரஹ்மானே, முஸ்லீம்கள் உயிர்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ், முஸ்லீம் தனவந்தர்களுடைய வாகனங்களே அல்லாஹ், வீடுகளே அல்லாஹ், சொத்துக்களே அல்லாஹ், ஃபேக்டரிகள் அத்துணையை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ், அவர்களே அல்லாஹ் சதகாக்கள் கொடுக்கக்கூடியவர்களா நீ ஆக்கிடியா அல்லாஹ், ஜகாத்துகள் ஒழுங்காக கொடுக்கக்கூடிய மக்களாக நீ ஆக்கிடியா அல்லாஹ், அந்த மக்களோட பாவங்களை நீ மன்னிச்சிடியா அல்லாஹ், மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை நலவுக்காக கேட்டார்களோ அவைகள் எங்களுக்கும் பங்கு தந்திரியா அல்லாஹ், எவைகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அவைகளை விட்டு எங்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.